ओम अज्ञान्ति मिरांदस्य ज्ञानांजन चला गया सत्सुरु मिलिता मेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं मेन भूतले स्वयं रूप गदा मह्यं ददातीं सर्वदान्तिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां साकृजादं सगगनरघुनाथं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादा सगगनललिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनि दिनामिने नमाचार्यपादाय नितागृपदायिने गौरगदधामदाय नगरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनि दिनामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नम पंकजनाभाय नम पंकजमालिने नम पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये
हरे कृष्णा
हरे कृष्णा
அங்க தாயாருக்கு பின்னாடி இல்லாம கொஞ்சம் தள்ளி உட்காந்து ஓகே
முதுகு காட்டவனாட்ட
ஓகே சோ இப்போ நம்ம வந்து கண்டியூர்ங்கற திவ்ய தேசத்துல இருக்கோம் இந்த கண்டியூர் திவ்ய தேசம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திவ்ய தேசம் இங்க பெருமாளுக்கு வந்து அர சாப விமோக்ஷண பெருமாள் என்ன பேரு அர சாப விமோக்ஷண பெருமாள் அதாவது அந்த ஹரன் அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கக்கூடியது ஆக்சுவலி எப்படின்னா சிவபெருமானுக்கும் பிரம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே ஐந்து தலை இருந்தது சிவபெருமானுக்கும் ஐந்து தலை பிரம்மாவுக்கும் ஐந்து தலை அப்படி ரெண்டு பேருக்குமே ஐந்து தலை இருக்கும்போது ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும் அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பர்தான் நினைச்சு பிரம்மதேவருக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சிருவாங்க ஸோ இந்த குழப்பம் நீடிச்சதுனால சிவபெருமான் என்ன பண்ணுவார்னா பிரம்மாவோட ஒரு தலையை வெட்டிடுறார் அவருடைய தலை வெட்டப்பட்ட உடனே அந்த கபாலமானது பிரம்மாவுடைய கபாலமானது சிவபெருமானுடைய கையிலே ஒட்டின்றோம் அவருக்கு பிரம்மஹத்திங்கிற தோஷம் பிடித்தணும் அதாவது பிராமணனை கொன்னால் ஏற்படக்கூடிய தோஷம் வந்து பிரம்மஹத்தி அந்த பிரம்மஹத்திங்கிற தோஷம் பிடிச்சு சிவபெருமான அந்த பிரம்மனுடைய அதாவது கபாலம் மண்டை வந்து அவர் கையில் ஒட்டிக்கும் அதை கையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து பல ஸ்தலங்களுக்கு யாத்திரை போறார் நம்ம வந்து ஒரே ஒரு கோயிலை மட்டும் தவற விட்டுட்டோம் அது உத்தமர் கோவில் உத்தமர் கோவில் திருச்சியில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கு மெயின் நகரத்தில் இருக்கு அது எப்போ கூட வேணாலும் எப்போனாலும் நம்ம போய் சேவிச்சுக்கலாம் அங்கே சிவபெருமான் வந்து அங்கே அங்கே ஒரு அங்கே விசேஷம் என்னன்னா உத்தமர் கோயிலில் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூணு பேருமே இருக்காங்க அங்க சிவபெருமானுக்கு பிச்சாண்டார்னார்னு பேர் என்ன பேரு பிச்சாடனார் அவர் அந்த பிரம்மாவுடைய அந்த கமண்டலமா மண்டையோடானது கையில ஒட்டிட்டதுனால அதை நிரப்புறதுக்காக அவர் பல இடங்களில் பிக்ஷை எடுத்து வரும்போது உத்தமர் கோயில வந்து பகவானை சேவிச்சு அங்க அவருக்கு புருஷோத்தமன்னு பேர் பகவானுக்கு வந்து உத்தமர் கோவில்ல புருஷோத்தமன்னு திருநாமம் அந்த புருஷோத்தமனை சேவிச்சு அங்க தாயாரை போய் சேவிக்கும் போது தாயார் வந்து அந்த கபாலத்துல பிக்ஷையிட்டாங்க தாயார் பிக்ஷையிட்ட உடனே அது கபாலம் நிறைஞ்சிருச்சு அதனால அங்க தாயாருக்கு வந்து பூர்ணவல்லி தாயார்னு பேர் தாயாருடைய கிருபையினால அந்த கபாலமானது நிறைஞ்சது அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து நேற்று நம்ம போன புண்டரீகாட்ச பெருமாள் கோயில பெருமாளை தரிசனம் பண்றார் திருவள்ளரையில அதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்துல வந்தார் இங்க வந்து பெருமாளை சேவிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த கபாலம் கையை விட்டு அவர் அந்த பிரம்மகத்தி தோசிந்து முழுமையா விடுபட்டார் அதனால இங்க பெருமாளுக்கு ஹரசாப விமோக்ஷண பெருமாள் சிவபெருமானுக்கே சாப மோக்ஷனம் செய்து அவர் ஆட்கொண்டார் அதனாலதான் சாஸ்திரத்துல வந்து பகவானால் மட்டும்தான் சில செயல்களை சில லீலைகள்லாம் செய்ய முடியும். சில சமயங்களில் சிவபெருமான் போன்ற தேவர்கள் கூட சில கஷ்டங்களில் மாட்டிக்கும் போது பகவான் அவங்களை விடுவிப்பார். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம பாகவதத்தில் பார்க்கலாம். பாகவதத்தில் வந்து சிவபெருமானை குறித்து பிருகாசுரன் பயங்கரமாக தபம் செய்வார். பிருகாசுரன் தபம் செய்த உடனே அவனுடைய தபத்தில் சந்தோஷமாயி உண்மையில பிருகாசுரன் தபம் செய்யும்போது சிவபெருமான் முதல்ல தோன்றலை. அவன் பல வருஷங்கள் கடுமையாக தபம் செய்து தன்னுடைய உடல் பாகங்களை வெட்டி யாகத்தில் போட்டான். கடைசி தன்னுடைய தலையை வெட்டி யாகத்தில் போடும்போது சிவபெருமான் உடனே தோன்றினார். மகாதேவர் மகாதேவர் சொன்னார், ஏ பிருகாசுரா, நீ ஏன் இப்படியெல்லாம் தபம் செய்கிற, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இப்போ எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, நான் யார் தலையில் கை வைக்கிறனோ அவன் தலை வெடித்து சின்னாபின்னமாகணும், அப்படி ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டார். யார்? மகாதேவர். யாருக்கு? பிருகாசுரனுக்கு. பிருகாசுரன். அப்போ அந்த பிருகாசுரன் பண்ணிட்டான், சரி இவர் வரம் கொடுத்துருக்கிறார், இது உண்மைதானு பரீட்சை பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லை, அந்த பிருகாசுரனுக்கு சதி தேவியோட அழகில் ரொம்ப மயங்கிட்டான். அப்போ நான் சிவபெருமானை கொண்டுட்டேன்னா நான் பார்வதியோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் வந்து சிவபெருமானுடைய தலையிலே கை வைக்கப்படுவான். சிவபெருமான் அங்கிருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வைகுண்டத்தில் வர்றார். வைகுண்டத்தில் வந்தோடனே நடந்த சம்பவத்தை பகவான்கிட்ட சொல்கிறார். பகவான் சொன்னார், ஏன் இந்த விஷ பரிசெல்லாம் பண்ணுறீங்க, போய் அசுரனுக்கெல்லாம் இப்படி வரம் கொடுக்கலாமா? சரி ஏதோ நடந்துருச்சு, முதல்ல அசுரங்களுக்கு வரம் கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டு சிவமா வைகுண்டத்தில் இருக்காரு. பகவான் வந்து விஷ்ணு வந்து வைகுண்டத்திலிருந்து வெளியில் வர்றார். ஒரு அழகான சின்ன பிராமண பையன் மாதிரி வெளியில் வர்றார், ரொம்ப அழகாக பயங்கர தேஜஸ். அப்படி வந்தோடனே இந்த மிருகாசுரன் சிவபெருமானை தேடிட்டு வரும் ஆகாச மார்க்கமாக. கடைசியில் இவர் வந்து அந்த பையன் பிராமண பையனோட ரூபத்தில் இல்லை, பகவான் வந்து அவனை கூப்பிடுவார். அவங்க அப்பாவுடைய பேரை சொல்லி கூப்பிடுவார், ஏய் சகுனியின் மகனே எங்கே வந்த நீ? அப்போ அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னடா எங்கள் அப்பாவோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க யாரோ? அப்போ அவங்க எங்களுக்கு பரிசு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, நீங்கள் யார், எப்படி எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன யாரை தேடிட்டு இருக்க? நான் வந்து அந்த மகாதேவரை தேடிட்டு வரேன், என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டாருன்னு. உன்னை ஏமாற்றிட்டு? ஆமாம், அந்த மகாதேவர் சரியான ஆள் தான், என்னை ஏமாற்றிட்டு ஓடிட்டார். எங்கே போனார் தெரியாது. சரி என்னதான் அப்படி உன்னை ஏமாற்றினார்? அவர் வந்து எனக்கு வரம் கொடுத்தாரு, அதை பரீட்சை பண்ணுறேன்னு ஓடிட்டாருன்னு. பரீட்சை பண்ணுறதுக்குலாம் என்ன தப்பிச்சு ஓடிட்டார். அப்படி என்ன வரம் கொடுத்தாரு? நான் யார் தலையில் சிரசில் கை வைக்கணும், அவர் தலை வெடித்து பீஸ் பீஸ் ஆகணும். போய் மகாதேவரெல்லாம் போய் நம்புறிய, அவர் மசானத்தில் இருக்கிறவர், உடம்புல சாம்பல்லாம் பூசிருக்காரு, அவருக்கு கொடுக்குற வரெல்லாம் பழிக்குமா என்ன? நம்பிக்கையில் உன் தலையில் கை வச்சுப்பாரு அப்படின்னு. நம்பிக்கையில் உன் தலையில் கை வச்சுப்பாரு. ஆமாம், இதை நான் யோசிக்க வேலையை நான் உன் தலையை கை வைப்பான். உன் தலை வெடிச்சு இறந்து போடும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு.
எப்படி யாரும் கேட்காதீங்க, ஆனால் நம்ம இப்போ பாரு சீப்பாச்சு அதான் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம கை எப்பவுமே தலையில் தான்
இருக்கு. அதனால மகாதேவர் பிரம்மதேவர் போன்ற மிக முக்கியமான தேவர்கள் கூட சில சமயங்களில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்பொழுது பகவான் தான் அவங்களை ரட்சிக்கிறார். ஸோ அந்த லீலை வந்து இந்த கோயிலில் தான் நடந்தது. சிவபெருமான் வந்து அவருடைய பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுதலை பற்றி அவர் பகவானுடைய தர்சனம் கிடச்சி அவருக்கு இங்கே சேவனம் பண்ணார். அதனால் நம்மளும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கு தலையெல்லாம் வெடிக்க வேண்டாம், தலையுள்ள கனம் வெடித்தா போதும், தலை கனம் வெடித்து ரிலாக்ஸாக இருந்தால் போதும். சார் நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், எங்களுக்கும் தலையில் ரொம்ப கனமாக இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தான் அந்த அகங்காரத்தையெல்லாம் போக்கி எங்களை நல்ல பக்தர்களாக்கணும் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட பிரார்த்திப்போம். அதுதான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு முக்கியமான நிலையை தான், சிவபெருமானுக்கு பகவான் வந்து தரிசனம் கொடுத்து அவரை பிரம்மகர்த்தி தோஷத்துலேருந்து விடுவிச்சார். இதுக்கு அடுத்து நம்ம போக இருக்கிற கோயில் வந்து ஆடுதுறை பெருமாள் கோயில் என்னும் ஆடுதுறை எனும் பெருமாள் பெருமாள் கோயில், அல்லது அதை வந்து ஜெகத் ரட்சக பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. ஜெகத் ரட்சக பெருமாள், இந்த ஜெகத்தே அவர் தான் ரட்சிச்சுட்டு இருக்கார். அங்கே என்ன ஒரு முக்கியமான லீலைனா, ஜெகத் ரட்சக பெருமாள் கோயிலில் நம்ம எல்லாரும் பாகவதத்தில் இந்த கதை கேட்டிருக்கோம், அம்பரீஷ் மகாராஜோட சரித்திரம். அம்பரீஷர் வந்து ஒரு சுத்த பக்தர், அவர் பல வருஷங்களாக ஏகாதசி விரதம் இருப்பார். அம்பரீஷருடைய காலத்தில், அவருடைய ஆட்சி காலத்தில் அவருடைய நாட்டில் யானை குதிரை போன்ற விலங்குகள் கூட ஏகாதசி விரதம் இருக்கும். அப்புறம் மனுஷங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு, யானை குதிரை போன்ற விலங்குகள் கூட ஏகாதசி விரதம் இருந்து ஓரொரு பிரஜைகளும் ஏகாதசி விரதம் இருப்பாங்க. அம்பரீஷருடைய காலத்தில் பாலைவனத்தில் மழை பெய்யும், அப்பேற்பட்ட ஒரு சுத்த பக்தர் அந்த அம்பரீஷர் வந்து ஏகாதசி விரதம் இருந்து பகவானுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி அவர் ஆராதனை பண்ணி அடுத்த நாள் துவாதசனிக்கு விரதம் முடிக்கிறார். ஒரு மண்டல காலம் ஃபுல்லாக ஏகாதசி விரதம் இருந்து துவாதசனிக்கு விரதம் முடிக்க போகிறார். அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் வந்து அங்கே வரார். துர்வாச முனிவர் வந்த உடனே அம்பரீஷர் அவர் அன்போடு வரவேற்கிறாரு. வந்துட்டவர், நான் கொஞ்சம் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன், நீங்கள் எனக்காக காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போடுறார். அம்பரீஷர் வந்து துருவாசரோட வரிக்காக காத்திருக்கார். அங்கே போனவர் துருவாசர் வந்து பிரம்மத்தை குறித்து தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த நதியில் போயிட்டு அம்பரீஷர் பார்த்துட்டே இருக்காரு, துருவாசர் வரவே இல்லை. ஏன்னா இவர் வந்து துவாதசி அன்னைக்கு அந்த நேரத்துக்குள்ளே விரதம் முடிக்கணும். நம்ம பக்தருக்கெல்லாம் தெரியும், ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசின்னு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே விரதம் முடிக்கலைன்னா ஏகாதசி வச்சு பலம் இல்லாமல் போயிடும். அதுவும் அம்பரீஷர் வந்து நம்மளை மாதிரி விரதம் இருக்கிறவர் இல்லை. ராதிகா ஆட்டால் பூரி போட்டு சப்பாத்தி எல்லாம் போட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி வரதில்லை. அம்பரீஷர் வந்து ஜலம் கூட பருகாம நிர்ஜல விரதம் இருக்கார். ஒவ்வொரு ஏகாதசியும் நிர்ஜல விரதம் இருந்து பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறார். யாரு? அம்பரீஷர். அப்படி அவர் விரதம் முடிக்கிறதா காத்திருக்கிறாரு. போனவர் துர்வாசர் வரவே இல்லை. கடைசியில் என்ன ஆகுனா அவருக்கு ரொம்ப விரதம் முடிக்கிற நேரம் ஆகிட்டே இருக்கு. அங்க பிராமணர்கள்லாம் இருக்காங்க அவருடைய சபையில. இந்த பிராமணர்கிட்டலாம் கேட்டாங்க, நான் என்ன செய்யறது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நீங்க தான் என்ன வழி நடத்தணும். இந்த பிராமணர்கள் யோசிச்சாங்க, துர்வாச முனிவர் பொல்லாத ஆளுப்பா, நம்ம ஏதாவது சொல்லப்பா நம்மளை சபிச்சிடுவாரு, மன்னரே உங்களுக்கு என்ன இருக்குமோ அது பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க எல்லாம் ஒன்றுமே சொல்லாமல் நழுவிடுவாங்க. கடைசியில் அம்பரீஷர் நினைப்பார், சரி வீட்டுக்கு அதாவது அதிதினா எதிர்பாராம வந்த விருந்தாளி, அதிதி தெய்வோ பவ, அதிதி வந்து அவர் உபசரிக்க வேண்டியது ஒரு முக்கியமான சேவை, அது தேவர்களை வழிபடுற மாதிரி. அது அப்போ வந்து துர்வாசர் வர வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருப்போம், இப்போ விரதத்தை முடிக்கணும், தண்ணி குடிச்சிடலாம். தண்ணியை குடிச்சிட்டேன்னா என்ன ஆயிடுச்சு, விரதம் முடிச்ச மாதிரி ஆச்சு, முடிக்காத மாதிரி ஆச்சு, நிர்ஜலத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்கிறார். யாரு? அம்பரீஷர். அதை வந்து துர்வாசத்துக்கு தபத்தினால கண்டுபிடிச்சிடுவார். இவன் வந்து என்னை வர சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான் அப்படின்னு அங்கிருந்து பயங்கரமான கோபத்தோட வர்றார். அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் பயங்கரமான கோபத்தோட வர்றாரு. வந்த உடனே அம்பரீஷரை பார்த்து சொல்றாரு, நீ வந்து ஒரு நாகரிகம் தெரியாதவன், உனக்கு அதிதியை உபசரிக்க தெரியல, நான் இல்லாத சமயத்தில் நீ எப்படி உன்னுடைய விரதத்தை முடிக்கலாம் அப்படின்லாம் பயங்கரமா பேசிட்டு சொல்ற ஒரு முடி எடுத்து பிச்சு போடுறார். அது வந்து பயங்கரமான ஒரு அசுரன் அம்பரீஷரை கொள்றதுக்காக வர்றார். அப்படி அம்பரீஷரை கொல்ல வரும்போது அம்பரீஷருடைய ஒரு சுத்த பக்தனுடைய தெய்வீகமான ஒரு நிலை என்னவா இருந்ததுன்னா, முதல்ல அம்பரீஷர் வந்து அங்கிருந்து பயந்து ஓடல, துர்வாசருடைய அந்த அசுரனுக்கு பயந்து அந்த இடத்த விட்டு ஓடல. ரெண்டாவது ஒரு பகவானை கூட உதவிக்கு கூப்பிடல, ஓ பகவானே, ஏ கிருஷ்ணா ராமா, என்னை வந்து காப்பாத்து, எதுவுமே சொல்லல. அவர் கூப்பிய கரத்தோட மட்டுமே நின்றுட்டு இருக்கிறார். அந்த சமயத்துல பயங்கரமான வெளிச்சம் அங்க அந்த அறையே வந்து ஜொலிக்குது ஜுவாலையினால. ஒரு பக்கம் பயங்கரமான ஜுவாலை, இன்னொரு பயங்கரமான உஷ்ணம். பார்த்தா எங்கிருந்தே ஒரு பெரிய சக்கராயுதம் அப்படி வருது. அது நேரா வந்து அந்த அசுரனை முதல்ல வதம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த சக்கரம் அப்படியே துர்வாசரை நோக்கி திரும்பிச்சு. துர்வாசர் புரிஞ்சுக்கிட்டார், இந்த அடுத்த சக்கரம் அடுத்தது யார்கிட்ட வருது, துர்வாசர்கிட்ட வருது. துர்வாசர் ஓடுறாரு, காற்றை விட வேகமா போறாரு. முனினா காற்றை விட வேகமா பிரயாணம் செய்யக்கூடியவங்க. துர்வாசர் வந்து காற்றை விட வேகமா போறாரு. அந்த சக்கரம் அப்படி துரத்துது, முன்னாடி முதுகெல்லாம் அவர் எரிஞ்சு அப்படியே அவரால் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியல. ஏன்னா சுதர்சனுடைய அந்த சுதர்சன் சக்கரத்தினுடைய அந்த ஜுவாலையானது பல கோடி சூரியன் சேர்ந்தா என்ன ஒரு உஷ்ணமும் ஜுவாலையும் இருக்குமோ அது இருந்தது. அதை துர்வாசனால பின்னாடி அவர் தாங்கிக்கவே முடியல. அப்படி பயங்கரமா ஓடுறாரு, எங்கெல்லாமோ மலைக்குள்ள போறாரு, குகைக்குள்ள போறாரு, சமுத்திரத்துக்குள்ள போறாரு, ஆகாசத்துல போய் ஒழிஞ்சுக்கிறாரு, கடலுக்கு எங்க போனாலும் அது துரத்து. கடைசியில துர்வாசன் நினைச்சாரு, இந்திரன் என்ன காப்பாத்திருவா, நேரா இந்திரனோட உலகத்துக்கு போனாரு. அங்கேயும் துரத்திட்டே வருது. கடைசியில இந்திரன் சொன்னாரு, இந்திரனுடைய காலில் விழுந்தார், ஏ இந்திரா நீ தேவேந்திரன், உன் வஜ்ராயத்தை வச்சு இந்த ஆயுதத்தை நீ தடுத்து நிறுத்து அப்படின்னார். இந்திரன் சொன்னாரு, அதெல்லாம் என்னால் முடியாது, ஒருவேளை நீங்கள் பிரம்மதேவத்தை போங்க, அவர் நினைச்சாருன்னா உங்களுக்கு உதவி செய்யலாம், என்னால் இந்த சுதர்சன் சக்கரத்தை என்னாலெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. உடனே அம்பரீஷர் துர்வாசர் அங்கிருந்து பிரம்மலோகத்தில் வந்தார். அங்கே பிரம்மா தன்னுடைய புத்தர்களோடு உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த பிரம்மாட்ட வந்த உடனே பிரம்மா வந்து சொல்றாரு, என்னாலலாம் முடியாது, என்னால உங்களை வந்து இதுல இருந்து காப்பாற்ற முடியாது, நீங்க நேரா மகாதேவர்கிட்ட போங்க, மகாதேவர் நினைச்சா உங்களுக்கு உதவி செய்யலான்னார். திரும்பவும் அங்கிருந்து கைலாசத்துக்கு வர்றார். அந்த கைலாசத்தில் வரும்போது அங்க மகாதேவர் சொல்றாரு துர்வாசர்கிட்ட, துர்வாசா நான் மட்டும் இல்லை 33 கோடி தேவர்களும் இந்த சுதர்சனரை பாதுகாப்பில் தான் இருக்கும், எங்களுக்கே அவங்க தான் அடைக்கலம் கொடுத்துருக்காங்க, நான் எப்படி அவங்க எடுக்க முடியும், நீங்க வேணா ஒன்று செய்யுங்க, இந்த சுதர்சனத்தினுடைய எஜமான வந்து பகவான் விஷ்ணு, அவர்கிட்ட வேணா போய் முறையிடுங்க உங்களை காப்பாற்றலாம். பார்த்து யாருமே அவருக்கு உதவி செய்ய முடியல இல்லையா, துர்வாசருக்கு யார் உதவி செய்ய முடிஞ்சது, இந்திரன் பிரம்மா மகாதேவ் ஒத்துற முடியாதுன்றாங்க. நேராக வைகுண்டத்தில் வந்தார் பகவான், வந்து அந்த அனந்தசேஷன் அப்படியே கை வச்சு படுத்துட்டு பார்த்துல லட்சுமி தேவி இருக்காங்க, அப்படியே ஓடி வந்து சாஸ்திரமா நமஸ்கரிச்சார் பகவான்கிட்ட, சொல்றேன் பகவானே, ஓ கேசவா மாதவா கோவிந்தா நாராயணா, என்னை எப்படியாவது இதை காப்பாத்துங்க, உங்களுடைய சுதர்சனம் என்னை துரத்திக்கிட்டு வருது. பகவான் பார்த்தார், ஏன் சுதர்சனம் எப்படி உங்களை துரத்தது, என் கையில இல்லை இருக்குன்னாரு, உங்க கையில இல்ல பகவானே, பார்த்தாரு கையில சுதர்சனமே இல்ல, ஆமா என் கையில இல்ல, எங்க போச்சது, என் கையில சுதர்சனம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்த எப்படி போச்சு, சரி அது இருக்கட்டும், இந்த சுதர்சனம் துரத்துற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, என்ன இந்த சுதர்சனம் துரத்துற அளவுக்கு என்னதான் அப்படி பண்ணீங்க, அப்பதான் சொன்னாரு நான் வந்து அம்பரீஷனை வந்து ஒரு சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டேன், அவன் ஏதோ ஒரு அகங்காரம் பிடிச்சவன்னு நினைச்சிட்டேன், நீங்க வைஷ்ணவ அபராதம் பண்ணீங்க, அதனால ஒரு வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணுங்க, இந்த ஒரு வைஷ்ணவனால பொறுத்துக்க முடியல, அவர் வந்துட்டாரு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு சுதந்திரமே கிடையாது, நானும் என் பக்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறேன், அதனால இதில் என்னால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது, வேணா ஒன்று பண்ணுங்க, அம்பரீஷர் காலில் போய் விழுங்க, அவர் உங்களை காப்பாற்றினா உண்டுன்னு. இப்படி துர்வாசர் வந்து பல இடங்களில் ஓடி கடைசியில் அம்பரீஷருடைய திருப்பாதத்தில் வந்து சரணடைஞ்சார். அதுக்கப்புறம்தான் சுதர்சன் அம்பரீஷர் பிரார்த்தனை செய்வார், சுதர்சன் சக்கரத்திட்ட அம்பரீஷர் பிரார்த்தனை பண்ணி துர்வாசர, இதுல என்னன்னா அம்பரீஷருக்கு வந்து துளி கூட அகங்காரம் கிடையாது, அவர் வந்து துர்வாசர் இப்போதே போயிட்டு வர அங்கேயே நிக்கிறார், ஐயோ நான் அவர் வந்து ஒண்ணு கவனிக்க வேண்டது, அந்த அதிதியை நான் கவனிக்காம போயிட்டேன்னு சொல்லி அந்த ஒரு ஆதங்கத்துல நிக்கிறார், இவர் உலகமே சுத்திட்டு வந்தார், பல உலகங்கள் சுத்திட்டு வர்றார். அந்த துர்வாச முனிக்கு வந்து அங்க அடுத்து போறக்கூடிய இந்த ஜெகத் ரட்சக பெருமாள் கோயில்ல அவருடைய அபராதத்தை போக்கி அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார், அதாவது இதுக்கு அடுத்த கோயில் போகக்கூடியது ஆடுதுறை என்னும் பெருமாள் கோயில், ஜெகத் ரட்சக பெருமாள் அங்க வந்து அம்பரீஷருக்கும் துர்வாசருக்கும் பெருமாள் வந்து பிரத்யமாயி தரிசனம் கொடுத்தார். அதுக்கு அடுத்து நம்ம போக போறது, திறந்துட்டாங்களா, திறந்த சொல்லு, அதுக்கு அடுத்து நம்ம போக போறது கபிஸ்தலம், என்ன கோயில், கபிஸ்தலம். ஆக்சுவலி நமக்கு நேரம் இருக்காது, அதனால தான் நான் போய் சொல்லிடுறேன், அடுத்தடுத்து போகக்கூடிய கோயில சொல்லிட்டு அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறது நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் தான் வேற ஏதாவது கதைகளை பற்றி நம்ம பேசலாம். கபிஸ்தலம் கோயில் வந்து மாறிக்கலாம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 5 கிருஷ்ணக்ஷேத்திரம் இருக்கு, எத்தனை கிருஷ்ணக்ஷேத்திரம், காலையில் 5 ரங்கக்ஷேத்திரம் சொன்னமே எவ்வளோ பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க, என்னெல்லாம் அது, பஞ்சரங்கக்ஷேத்திரம், ஸ்ரீரங்கப்பட்டினம், ஆமா ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், மாயவரம் பரிமள ரங்கநாதர், கும்பகோணம் சாரங்கபாணி, கோவிலடி அப்ப கொடுத்தான், வெரி குட், இந்த 5 பஞ்சரங்கக்ஷேத்திரம். அதே மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரம், பஞ்ச கிருஷ்ணக்ஷேத்திரம், 5 கிருஷ்ணக்ஷேத்திரம் இருக்கு, கபிஸ்தலம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கோவிலூர், கபிஸ்தலம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கோவிலூர், இதுல பகவானுடைய கருணையினால நம்ம ஒரு 3 கோயில் பார்க்க போறோம், திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, கபிஸ்தலம், இந்த 3 இப்ப பார்க்கிறோம், அடுத்த சமயத்தில் திருக்கண்ணங்குடியும் திருக்கோவிலூரும் பார்க்கலாம், இது டிஃப்ரெண்ட் ரூட் அது. ஆக்சுவலி கபிஸ்தலத்தில் பகவானுக்கு வந்து கஜேந்திர வரதன் அப்படிங்கிற திருநாமம், என்ன பேரு, கஜேந்திர வரதன், கஜேந்திர மோட்சம் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் சரித்திரம் இருக்கு, அதாவது எப்படின்னா திராவிட தேசத்தில், திராவிட தேசம்னா நம்ம இருக்கூடிய இந்த தென்னிந்தியா, இதுல வந்து இந்திரதுண்டன் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார், இந்த இந்திரதுண்டர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆத்மா, நல்ல பக்தரும் கூட, பகவானுடைய பக்தர். அவர் வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாம் துறந்து, தன்னுடைய சொத்து ராஜ்யம் எல்லாத்தையும் துறந்து, ஹரிபக்தியே போதுமானது, பகவானுடைய கைங்கிரியம் தான் அதுதான் மோட்சத்தை தரும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு வைகை ஆற்றின் கரையில வந்து தனியா இருந்து தபஸ் பண்ண ஆரம்பிப்பார். யாரு? இந்திரதும்ன மகாராஜ். அப்படி அவர் வந்து எல்லாத்தையும் திறந்து பகவான் மேல பாவத்துல தவம் செய்துட்டு இருக்கும் போது அந்த வழியா அகஸ்திய முனிவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களோட வர்றார். அகஸ்தியர் அப்படி எதாச்சியா அகஸ்தியர் வந்து இந்திரதும்னருடைய இடத்துக்கு வந்த உடனே இந்திரதும்னர் தான் வந்து பகவான் நினைச்சு தியானத்தில் இருக்காரு. அவருக்கு என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. நமக்கு எப்படி ஜபம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா சுத்தி என்ன நடக்குன்னு தெரியாது இல்லையா? நமக்கு ஜபம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா ஜபம் எப்படி நடக்குன்னு கூட தெரியாது. ஆனா இந்திரதும்னர் அப்படி இல்லை, அவர் வந்து பகவானுடைய சிந்தனையில் இருக்கிறாரு. புற உடலுடைய எந்த விதமான அறிகுறிகளும் அவருக்கு கிடையாது. ஆத்மத்தில் சந்தோஷமடைஞ்சு அப்படியே பகவானுடைய ஸ்மரணத்தில் இருக்கார். அப்ப அகஸ்தியர் வரவும் அகஸ்தியர் ஒரு அதிதியா வந்திருக்கார், எதிர்பாராத ஒரு விருந்தாளியா வந்திருக்கார். நம் முன்பே படிச்ச மாதிரி அதிதி தேவோபவ, அதிதியை வரவேற்று உபசரிக்கிறது, தேவதையில் உபசரிக்கிற மாதிரி. ஆனா இந்திரதம்பர் வந்து பகவானை குறிச்சு தியானத்தில் இருந்ததுனால அவரால் அகஸ்தியர்கள் வந்தது கூட அவருக்கு தெரியாது. அகஸ்தியர் என்ன நினைச்சுக்காருன்னா, நேற்று வரைக்கும் ஒரு சக்கரவர்த்தியா இருந்தான், பௌதிக உலகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தான், இன்னைக்கு இவன் பெரிய மகரிஷி ஆயிட்டானா, இவன் வந்து நடிக்கிறான் என் முன்னாடி, என் முன்னாடி ஒரு பெரிய தபசி மாதிரி நடிக்கிறான் அப்படின்ட்டு அகஸ்தியர் சவிப்பார். ஏ இந்திரதும்னா, நான் வந்திருக்க கூட தெரியாது போல இருக்கியே, நீ ஒரு மதயானையா போவே அப்படின்னு. இந்திரதும்ன மேல ஏதாவது குற்றம் இருக்கா? இந்திரதும்ன ராஜா மேல ஏதாவது குற்றம் இருக்கா? ஒண்ணு வேண்டாம். நம்ம வந்து நிறைய குற்றம் பண்ணிட்டு யாராவது வந்து நீ பண்ண தப்புன்னு எப்படி இருக்கும் நமக்கு? அதுவே நம்மளால ஒத்துக்க முடியாது இல்லையா? குற்றம் செய்த நம்மளே யாராவது வந்து சொன்னா, குறை சொன்னா நம்மளால ஒத்துக்க முடியல. ஏது குற்றம் செய்யாதவர் அகஸ்தியர் இந்திரதம்ன ஏதாவது குற்றம் பண்ணிருக்காரா? சரி, இன்னொரு உதாரணம் கூட வச்சுக்கோ. இப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்றதே பெரிய விஷயம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க, ஓங்கி பலார்னு ஒரு அறை விடுறாங்க, அப்ப எப்படி இருக்கு நமக்கு? நம்ம என்ன பண்ணுவோம்? ஜபமாலைக்குள்ள வச்சு ரெண்டு ஆறு எந்திரிச்சு விடுவோம், இப்படி ஒரு ஆறு அப்படி இல்லையா? ஆனா இந்திரதம்ன ராஜா அப்படி கிடையாது. சரி, ஓகே, என்ன எடுத்துக்கோங்க, நீங்க விட்டுருங்க. ஓகே, ஓகே. இந்திரதம்ன ராஜா வந்து கண்ணை திறந்து பார்க்கும்போது அகஸ்தியர் சபிச்சிட்டாருங்கிற தெரிஞ்சது. உடனே கைகூப்பி சொன்னாரு, முனிவரே உங்க விருப்பப்படியே ஆகட்டும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை ஏத்துக்கிறேன். இந்திரதும்னர் நினைச்சாரு, ஒருவேளை இது வந்து பகவானுடைய விருப்பமா இருக்கலாம் இல்லையா, இது வந்து பகவானுடைய விருப்பமா இருக்கலாம், இல்ல என்னுடைய முன்ஜென்ம கர்மமா இருக்கலாம், நான் முன்ஜென்மத்தில் ஏதாவது பக்தனுக்கு குற்றம் செய்திருப்பேன், அதனால எனக்கு இப்படி வருது. அது அப்படியே வரவேற்று ஏத்துக்கிட்டார். அதை பார்த்தோன்னு அகஸ்தியர் ஆடி போயிடுவார், இப்பேற்பட்ட ஒரு சாதுவை போய் நான் சமிச்சுட்டேனே, என்ன செய்யறது? நீ சாபம் வந்து ஒரு பிராமணனுடைய சாபத்தை திரும்ப வாங்க முடியாது. அப்ப அகஸ்தியர் சொல்வாரு, இந்திரதும்னா, நான் வந்து உன்னை சபிச்சிட்டேன், என்னால இந்த சாபத்தை என்ன திரும்ப வாங்க முடியாது, அப்படியே நீ ஒரு யானையோட சரீரத்துல போனா கூட அந்த பகவானே வந்து உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவார்னு. பகவானே வந்து அந்த வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு, அதே மாதிரி இந்திரதம்ன வந்து ஒரு யானை ஆயிடுறார். யானையாயி அந்த யானை வந்து காட்டுக்கே ராஜாவா இருக்கிறார். கஜேந்திரன் சொல்லி பல யானைகள் கூட, பெண் யானைகள், உறவினர்கள், நண்பர்களோடு அப்படியே உல்லாசமா காட்டுல சுத்திட்டு இருக்கிறார். அந்த காட்டுக்கே அவர் தான் சக்கரவர்த்தி. அப்ப அவரு ஒரு நாள் அப்படியே ஒரு குளத்தில் இறங்கி இந்த யானை எல்லாம் ஜலக்கீடு பண்ணது சொல்லுவாங்க, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி தண்ணி எடுத்து ஒரு யானை இன்னொரு யானை மேல பீச்சி அடிக்கும், பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறது. அப்படி கஜேந்திரன் வந்து யானைகள் கூட விளையாடிட்டு இருக்கும் போது இந்த ஒரு முதலை வந்து, தண்ணிக்குள்ள ஒரு முதலை இருக்கும் இல்லையா, அந்த முதலை வந்து கஜேந்திரனோட காலை பிடிச்சிரும். கஜேந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு, முதலை வந்து தன்னுடைய காலை கடிச்சு இழுக்குது அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான போராட்டம் ஆயிரும். இந்த கஜேந்திரன் யானைக்கும் அந்த முதலுக்கும் கடுமையான போராட்டம் நடக்கும். கஜேந்திரன் தன் முழு சக்தியும் பிரயோகிச்சு அந்த யானைட்டிருந்து, அந்த முதலையிட்டிருந்து விடுபடணும்னு நினைப்பார். முதலையும் தன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து அந்த காலை விடுற மாதிரி இல்லை. பல ஆயிரம் தெய்வ வருஷங்கள் இந்த யுத்தம் நடக்குது. யார் யாருக்கு? கஜேந்திரனுக்கும் முதலைக்கும் பயங்கரமான யுத்தம். கஜேந்திரனால் தாங்க முடியல, வலி தாங்க முடியல, வலி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கஜேந்திரன் தன்னுடைய முழு சக்தியும் பிரயோகிச்சிட்டார். கஜேந்திரன் கஷ்டம் வந்துச்சு தெரிஞ்ச உடனே இந்த மற்ற யானைகள் இருந்தாங்க இல்லையா கூட இருந்தவங்களாம், அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க கஜேந்திரன் பலம் இழந்துகிட்டே இருக்கிறார். இந்த தண்ணியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, தண்ணியில வந்து யானை என்னதான் பலசாலியா இருந்தால் தண்ணியில போனா அந்த பலம் வந்து எடுபடாது. யானைக்கு வந்து யானைக்கு தரையில் இருக்கும்போது பலம் கூடுதல், தண்ணியில போயிடுச்சுன்னா அதோடைய பலம் வந்து குறைஞ்சிடும். அதே மாதிரி முதலை இருக்கு இல்லையா, இந்த முதலை வந்து தண்ணியில வந்து பயங்கர பலமா இருக்கும், தரையில வந்து அதுக்கு அவ்வளவு பலம் கிடையாது. தரையில வந்து பாத்தீங்கன்னா முதலை நாள் வேகமா போக முடியாது, அதே தண்ணிக்குள்ள முதலில் இருந்துச்சு வச்சுங்களேன் பயங்கர வேகமா போகும். பாத்திருக்கீங்களா டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, டிஸ்கவரி சேனல்லாம் பாத்திருப்பீங்க. அப்படி இந்த முதலைக்கு பலம் கூடிக்கிட்டே இருக்கு, யானைக்கு பலம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில் என்ன பண்ணாங்க, இந்த மற்ற யானைகள்லாம் இருக்காங்க, இந்த பெண் யானைகள்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் இப்படி தும்பிக்கையெல்லாம் போட்டு இந்த கஜேந்திரனை மேலே இழுக்க பார்க்குறாங்க. எல்லா யானையும் சேர்ந்து ஒட்டு மொத்த சக்தியும் பிரயோகிச்சு கஜேந்திரனை காப்பாற்ற பார்க்குறாங்க. டீல கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும்னா, இந்த யானைகள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, நம்மளால முடியாதுன்னு, எப்படி நம்ம அவருக்கு உதவ முடியும் அப்படின்னு எல்லா யானையும் விட்டுட்டு போயிடுவாங்க. கஜேந்திரனால அந்த முதலீட்டு வந்து தன்னை விடுவிச்சு தன்னால் கூட தன்னை விடுவிச்சிக்க முடியல, அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் கூட அவர் விடுவிக்க முடியல. கடைசியில கஜேந்திரனுக்கு அந்த ஞாபகம் வந்தது, அவருடைய முன்ஜென்ம பக்தி தொண்டனுடைய அந்த பிரயோஜனமா அவருக்கு அந்த ஏறக்குறைய தன்னுடைய சக்தி எல்லாம் இழந்து மயங்கி விழக்கூடிய சூழ்நிலை. அந்த தாமரையில அந்த தண்ணியிலிருந்து ஒரு தாமரை எடுத்து அப்படியே மேல உயர்த்தி ஏ ஆதி மூலமே அப்படின்னு பகவானை துதித்து பிரார்த்தனை செய்து அது வரைக்கும் பகவான் காத்துட்டு இருந்தார். எப்ப என்ன கஜேந்திரன் கூப்பிடுவாரு, ரெட்டியா இருக்கிறாரு, கஜேந்திரன் கூப்பிட்ட உடனே வரணும்னு. ஒரு பகவானை கூப்பிட்ட உடனே அப்படியே கருடர் மேல ஏறி வர்றாரு பகவான். வந்த உடனே அப்படியே அந்த யானையை பிடித்து அப்படி மேல தூக்குறார், மேல தூக்கி அந்த முதலையுடைய தலையை கட் பண்ணார். அதுக்கப்புறம் கஜேந்திரனுடைய கஜேந்திரனுக்கு மோட்ச பிராப்தம் கொடுத்தார். ரெண்டு விஷயம் கஜேந்திர லீலையில வந்து நம்ம ரெண்டு விஷயம் ரொம்ப ஆழ்ந்து பார்க்கலாம். இந்த கஜேந்திரன் யானை முன்ஜென்மத்தில் என்னவா இருந்தாரு, இந்திரதும்ன மகாராஜ். இந்த முதலை யாரா இருந்தாங்க, ஹூக்கு கந்தர்வன். ஹூக்கு கந்தர்வன் ரொம்ப கந்தர்வன் ரொம்ப அழகா பாடுவாங்க. இந்த ஹூக்கு கந்தர்வன் என்ன பண்ணுவான்னா, மற்ற தேவதைகள் கூட கந்தர்வர்கள் கூட நலத்து அவரு குளத்துல குளிச்சு விளையாடும் போது தேவலை மகரிஷி அங்க தவம் பண்ணிட்டு இருப்பார். இவன் தண்ணிக்குள்ள போய் ஒரு காலை பிடிச்சி எழுத்துடுவான், அவரு கோவம் வந்து சபிச்சிருவா, நீ ஒரு முதலையா போட்டு தண்ணியில தானே விளையாடிட்டு இருக்க, நீ ஒரு முதலையாவே போயிடுவேன். எவ்வளவு பேர் காலையில் காவிரி ஸ்நானத்தில் விளையாடினீங்க, யாருமே விளையாடலையா, நீ விளையாண்டி. ஓகே நம்ம முதலையெல்லாம் போக மாட்டோம், காவிரி ஸ்நானம் நம்மளை பியூர் பண்ணி தூய்மையாக்கி. என்ன ஆயிடும்னா, அவரு அந்த ஹூக்கு கந்தர்வன் வந்து தேவ ரிஷியோட சாபத்துல முதலையாடுறாரு. அவரு பிராய்ச்சித்தன் கேட்கிறாரு, ஓ ரிஷியை என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். சரி கடைசியில் ஓகே பரவாயில்ல, நீ எப்போ பகவானுடைய பக்தன் கஜேந்திரனோட காலை பற்றியோ அப்ப பகவான் வந்து உன்னை விடுவிப்பார்னு. வைஷ்ணுடைய காலை பிடிச்ச உடனே ஹூக்கு கந்தர்வனுக்கும் அவனுடைய சாப விமோசனம் கிடைக்கும். ஆனா ஹூக்கு கந்தர்வன் வந்து என்ன நிலை அடைஞ்சாரு, அதே கந்தர்வனுடைய உலகத்துக்கு தான் போனார். ஆனா கஜேந்திரன் பகவானுடைய உலகத்துக்கு போனார். எப்படி அங்க சபிஸ்தலத்துல வந்து கஜேந்திர மோட்சம், பகவான் வந்து கஜேந்திர மோட்சம் பண்ணுது. ரெடியா 5 o'clock? ஓகே அப்போ போருமா, இல்ல அது பிரச்சனை இல்ல இருக்கட்டும். ஓகே இப்போ கஜேந்திர மோட்சம், இன்னும் ரெண்டு டெம்பிள் பாக்கி இருக்கு, அது கடைசியா பண்ணிக்குமா. ஓகே அப்ப என்ன பண்ணலாம்னா, ஓகே இது கஜேந்திர மோட்சோட பாஸ்ட் டைம். அந்த கஜேந்திர வரதர் கோயில்ல, அதாவது உங்களுக்கு எல்லாமே சொன்னாலும் கன்ஃபியூஷன் ஆகும், அதனால இதோட நிப்பாட்டிடுவோம். முதல்ல எந்த கோயிலை பத்தி பேசணும், கண்டியூர் பகவானுக்கு பேரு ஹர சாப விமோசன பெருமாள். செகண்ட் ஆடுதுறையினும் கூடலூர் ஜெகத் ரஷக பெருமாள். அங்க என்ன பாஸ்டேம், அம்பரீஷருக்கும் துருவாசருக்கும் பகவான் தரிசனம் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கபிஸ்தலம், கபிஸ்தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்யத்தில் ஒண்ணு, அங்க என்ன லீல நடந்தது, கஜேந்திர மோட்சம். இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் ஆதனூர் புள்ளப்போதங்குடி, இது ரெண்டும் ரொம்ப அங்கேயும் நிறைய லீலைகள்லாம் நடந்திருக்கு, அதை நம்ம அடுத்த உபன்யாசத்தில் தெரிஞ்சு. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். சந்தேகங்களை தான் இருக்கும். அதாவது கஜேந்திர மோக்ஷம்